يغشى الناس هذا عذاب أليم ربنا اكشف عنا العذاب إنا مؤمنون
صدق الله العظيم நிறைவுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காத்து வரும் மறையளித்த இறைவனுக்கு மாபெரும் புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சாந்தி மதம் ஏந்தி வந்த சர்தாரி ஆலம் ரசூலி அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கையை பின்பற்றிய பின்பற்றுகின்ற பின்பற்றவிருக்கின்ற அத்துணை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. புனித ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நேர காலத்துடன் அல்லாஹுடைய மாளிகைக்கு சமூகம் தந்து இஅதிகாப்புடைய நியத்துடன் அமர்ந்து கொண்டிருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, கண்ணியமிக்க கனவான்களே, சகோதரர்களே, எம்மை படைத்த இறைவன் இவ்வுலக வாழ்க்கையில் இவற்றையெல்லாம் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறானோ, பணித்திருக்கிறானோ, கட்டளையிட்டிருக்கிறானோ, அப்படியான விடயங்களை எடுத்து நடக்குமாறும் இவற்றை விட்டு விலகி நடக்குமாறு எம்மை தடுத்திருக்கிறானோ, தடை செய்திருக்கிறானோ, விலக்கியிருக்கிறானோ, அப்படியான விடயங்களை வாழ்க்கையிலே சம்பூர்ணமாக தவிர்ந்து நடந்து கொள்வதோடு அல்லாஹுவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் குறிப்பாக தன்னன் தனிமையாக இருக்கின்ற போது அல்லாஹுவை தக்வா செய்து கொள்ளுமாறும் அங்கி பயந்து நடந்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கின்றேன். இன்றைய ஹுத்பாவிலே மறுமை நாளின் அடையாளங்கள் எனும் நீண்ட தொடர் தலைப்பிலே 11வது பகுதியை 11வது கட்டத்தை இன்ஷா அல்லாஹ் இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கின்றேன். கண்ணியமானவர்களே, குர்ஆனிலே அல்லாஹ் மறுமை நாள் கியாமத்துடைய நாள் அது நிச்சயமாக வரும், மனிதர்களை விசாரணை செய்யக்கூடிய நாள் மிகவும் நெருக்கமாக இருக்கிறது, மறுமை நாள் நெருங்கிவிட்டது என்றெல்லாம் இப்படியாக மறுமையை பற்றி அந்த மறுமை எமக்கு நெருக்கமாக இருக்கிறது என்பது பற்றி குர்ஆனிலே பல இடங்களில் அல்லாஹ் பேசியிருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த அடிப்படையிலே அந்த மறுமை நாள் எம்மை அண்மித்துக் கொண்டிருக்கிறது, அந்த மறுமைக்கு நாம் ஒவ்வொரு நாளும் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம், அந்த மறுமைக்காக நாங்கள் எங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும், எங்களுடைய அமல்களை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும், எங்களை நல்லவர்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக மறுமை சம்பந்தமான அல் யௌமுல் ஆகிர் இறுதி நாள் சம்பந்தமான அந்த மறுமை நம்பிக்கை கோட்பாட்டோடு சம்பந்தப்பட்ட மறுமை நாள் நிகழ்வதற்கு முன்னால் உலகத்தில் என்னென்ன ஏற்படும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களோ அதிலே பல விடயங்களை கிட்டத்தட்ட 76 அடையாளங்களை 10 ஹுத்பாக்களில் 10 மாதங்களாக 10 ஹுத்பாக்களில் 76 அடையாளங்களை நாம் இதுவரை பார்த்திருக்கிறோம். கண்ணியமானவர்களே, ஏன் இவற்றை நாம் பேசுகிறோம், ஏன் நீங்கள் கேட்கிறீர்கள், நாம் இவற்றை முழுமையாக முதலில் நம்பிக்கை கொண்டு அதற்கு பின்னால் எந்த மறுமை நாள் நிகழுமோ அதற்காக எங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும், நாங்கள் மௌத்தை பற்றி சிந்தனை இல்லாதவர்களாக இருக்கக்கூடாது, மறுமை பற்றி சிந்தனை இல்லாதவர்களாக இருக்கக்கூடாது, எல்லா நேரத்திலும் எல்லா வினாடியிலும் மௌத்துடைய மறுமையுடைய சிந்தனை எமக்குள்ளே இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் ஈமானிய உணர்வை தூண்டுவதற்காக இந்த விடயத்தை நாம் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, இறுதியாக சென்ற மாதத்திலே நாம் செய்த குத்துபாவிலே அதாவது நாங்கள் முக்கியமான இரண்டு அடையாளங்களை பேசினோம். ஒரு அடையாளத்தின் இறுதிக்கட்டத்தையும் இன்னொரு அடையாளத்தின் முதற்கட்டத்தையும் பேசினோம். எமக்கு தெரியும், இறுதியாக நாம் பேசிக் கொண்டிருக்கிற அடையாளங்கள் பெரிய அடையாளங்கள். தஜ்ஜால் வெளியாகுவது பெரிய அடையாளங்களில் ஒன்று. ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானலோகத்திலிருந்து இறங்குவது பெரிய அடையாளங்களில் ஒன்று. அதே போன்று யஜூஜ் மஜூஜ் கூட்டத்தினர் வெளிப்படுவது பெரிய அடையாளங்களில் ஒன்று. எனவே பெரும் அடையாளங்களில் இரண்டாவது அடையாளத்தின் இறுதி கட்டத்தையும் மூன்றாவது அடையாளத்தின் ஆரம்ப கட்டத்தையும் சென்ற குத்பாவில் நாம் கேட்டது உங்களுக்கு நினைவிருக்கும். எண்ணியத்துக்குரியவர்களை, அவற்றை இரத்தின சுருக்கமாக மிகவும் சுருக்கமாக சொல்லிவிட்டு அந்த தொடர்ச்சிக்கு நான் வருகிறேன். எண்ணியத்துக்குரியவர்களே, ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானலோகத்துக்கு உயர்த்தப்பட்டு அவர்கள் இறக்கப்படுவதிலிருந்து நாம் குத்துபாவை ஆரம்பித்தோம். அவர்கள் நிச்சயமாக வானலோகத்தில் இருந்து இறங்குவது மறுமை நாளின் அடையாளம். அவர்கள் எப்படி இறங்குவார்கள்? இரண்டு மலக்குகளுடைய உதவியோடு இறங்குவார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை எப்பொழுது அவர்கள் இறங்க வேண்டும் என்று வருமோ அந்த நேரத்திலே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை வானலோகத்தில் இருந்து இறக்குவான். அவர்கள் எந்த நிலையில் உயர்த்தப்பட்டார்களோ அதே நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களில் எந்த மாற்றமும் இல்லை. எவ்வாறு முன்பிருந்தார்களோ அதே தோற்றத்தில் அதே அமைப்பில் இறங்குவார்கள். இரண்டு மலக்குகளுடைய இறக்கையிலே அவர்கள் அவர்களுடைய கைகளை வைத்தவர்களாக அவர்கள் இறங்குவார்கள். கண்ணியமானவர்களே, தமஸ்கிலே, அதாவது டமஸ்கஸிலே இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் உமவி அந்த வெள்ளை மினாராவிலே அவர்கள் இறங்குவார்கள். ஃபஜ்ருடைய நேரம், சுபஹுடைய நேரம் ஒரு அறிவிப்பில், இன்னும் ஒரு அறிவிப்பில் அஸ்ருடைய நேரம். தொழுகைக்காக மக்கள் தயாராகி கொண்டிருப்பார்கள். இதெல்லாம் விரிவாக பேசிவிட்டோம், சுருக்கமாக சொல்கிறேன். ஹஜ்ரத் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இமாமத் செய்ய தயாராகி இருப்பார்கள். அந்த நேரத்தில் இறங்குவார்கள். இவரை அவர்கள் முற்படுத்துவார்கள். பிறகு அவர்களேதான் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் தொழுவிப்பார்கள். பின்பு அங்கே தஜ்ஜாலும் அவனோடு 70,000 யூதர்களும் காத்துக் கொண்டிருப்பார்கள். இவர்களோடு மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு முஸ்லீம்களோடு யுத்தம் செய்வதற்காக. ஆனால் எதிர்பாராத விதமாக அவர்களுக்கு தென்படக்கூடியவர்கள் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் உடனே பயந்து ஓடுவான். ஏனென்றால் ஹதீஸிலே அவனை கண்டால், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தஜ்ஜால் கண்டால் உப்பு கரைவது போல கரைவான் என்று ஹதீஸிலே வந்திருக்கிறது. எனவே ஓடுவான். இவர்களின் கையினால் அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அப்படியே சென்று அந்த இஸ்ரேலுடைய போர்டர்ல இருக்கக்கூடிய பாபுல் லுத் என்ற இடத்திலே வைத்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தஜ்ஜாலை கொலை செய்வார்கள். பின்பு அவனோடு இருந்த யூதர்களோடு யுத்தம் நடக்கும். யூதர்களோடு யூதர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் பெரும் யுத்தம். யூதர்கள் ஒளிந்து மறைந்து கொள்வார்கள். மரங்களுக்கு பின்னால், கட்டிடங்களுக்கு பின்னால் மறைவார்கள். ஆனால் அனைத்துமே அவர்களை காட்டிக் கொடுத்துவிடும். யா அப்துல்லாஹ், யா யா முஃமின், ஏ விசுவாசி, அல்லாஹ்வின் அடியானே, கல்பி யஹூதியுன் வராய் யஹூதியுன் ஃபக்துல்ஹு ஃபக்துல்ஹு, எனக்கு பின்னால் ஒரு யூதன் இருக்கிறான், ஓடோடி வந்து அவனை கொலை செய்துவிடு என்று மரங்கள் எல்லாம் காட்டிக் கொடுக்கும். கர்கத் என்ற ஒரு மரத்தை தவிர மனம் என்று இப்படியான நிகழ்வு நடக்கும். எண்ணியத்துக்குரியவர்களே, பின்னால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலம் செழிப்பான ஒரு காலமாக இருக்கும். அந்த காலத்தில் இஸ்லாம் தான் ஏற்றுக்கொள்ளப்படும். இஸ்லாமிய சட்டத்திட்டங்கள் நடக்கும். அது மட்டுமல்ல சகோதரர்களே, அங்கே அவர்களுடைய காலம் எந்த பயமும் இல்லாத, எந்த அச்சமும் இல்லாத ஒரு காலமாக இருக்கும். எந்த அளவு என்றால், ஓநாயும் ஆடும் ஒரே இடத்திலே மேய்ந்து கொண்டிருக்கும். எதுவும் எதிர்த்து எந்த இடைஞ்சலையும் செய்ய மாட்டாது. பாம்புகளோடு சிறு பிள்ளைகள் விளையாடி கொண்டிருப்பார்கள். எதுவும் எந்த தீங்கையும் செய்ய மாட்டாது. இப்படியான ஒரு செழிப்பான காலமாக இருக்கும். அப்படியே அவர்கள் இருப்பார்கள். அப்படியே சில காலங்கள் கழியும். 40 வருடங்கள் உலகத்திலே வாழ்வார்கள். அது 40 நாளை போன்றிருக்கும், 4 வருடத்தை போன்றிருக்கும் என்று ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். இவ்வாறாக சில காலங்கள் வாழ்ந்துவிட்டு மரணிப்பார்கள். இவருக்காக ஜனாசா தொழுகை முஸ்லிம்கள் நடாத்துவார்கள். அதற்கிடையிலே அவர்கள் உயிரோடு இருக்கிற நேரத்தில் அல்லாஹ்வுடைய வஹி வரும். இதோ ஒரு கூட்டத்தை நான் வெளியாக்கி இருக்கிறேன். அவர்கள் தான் யஜூஜ் மஜூஜ் என்று கூட்டத்தினர். கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த கூட்டத்தை பற்றியும் சிறிதளவு நாம் சென்ற குதுபாவிலே பார்த்திருக்கிறோம். இவையெல்லாம் சென்ற குதுபாவில் சொன்ன விடயங்களை சுருக்கமாக சொல்கிறேன் சகோதரர்களே. அதே போல அந்த யஜூஜ் மஜூஜ் கூட்டத்தினர், இவர்கள் ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் யாஃபிஸ் என்பவருடைய அந்த வழித்தோன்றலிலே வந்தவர்கள். அவர்கள் இரண்டு கூட்டத்தினர்கள். இவர்கள் உலகத்திலே மிகவும் பிரச்சனைகளையும் பசாதுகளையும் குழப்பங்களையும் செய்தார்கள். எமக்கு தெரியும், துல்கர்னைன் உலகத்தை ஆட்சி செய்த நால்வரில் ஒருவரான துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர் ஒரு நபி அல்ல என்பதையும் நாம் திட்டவட்டமாக சொன்னோம். அவர் ஒரு சிறந்த ஒரு மனிதர். அவரை பற்றி குர்ஆன் பேசுகிறது. இவர்கள் 15 வருடமாக பூமியை வளம் வந்தார்கள். அப்படி வருகிற நேரத்திலே இரண்டு மலைகளுக்கு இடையில் சூரா கஹ்ஃபை புரட்டி பாருங்கள். இந்த சம்பவத்தை அல்லாஹ் சொல்கிறான். அதை நான் ஏற்கனவே விரிவாக சொல்லி இருக்கிறேன். எனவே ஹஜ்ரத் துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்கிறார்கள், அந்த இரண்டு மலைகளுக்கு அப்பால் வாழுகிற ஒரு கூட்டத்தை சந்திக்கிறார்கள். அவர்கள் இவரிடத்திலே அவர்களுடைய பேச்சை கூட விளங்கிக் கொள்ள முடியாது. அவர்கள் சைக்கினியாக இந்த யஜூஜ் மஜூஜ் முஃப்ஸிதூன ஃபில் அர்த், இவர்கள் பூமியிலே குழப்பங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இவர்கள் எங்களோடு சம்பந்தப்படாமல் இருக்க இவர்கள் வருகிற வழிகளை அடைத்து ஒரு தடை சுவரை நீங்கள் ஏற்படுத்துங்கள், தடுப்பு சுவரை ஏற்படுத்துங்கள் என்று கேட்ட நேரத்தில் அப்படி அவர்கள் இதெல்லாம் குர்ஆன் விரிவாக சொல்கிறது. அப்படி இரும்பினால் இரும்பை கொண்டு வர செய்து அதிலே காய்ச்சிய உருக்கிய செம்பை போட்டு அப்படியே பலமான ஒரு தடுப்பு சுவரை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அந்த தடுப்பு சுவருக்கு பின்னால் தான் அந்த யஜூஜ் மஜூஜ் கூட்டத்தினர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் யாருக்கும் தெரியாது, எங்கிருக்கிறது என்று அறிய முடியாது. அது துருக்கியுடைய பூமியிலே இருக்கிறது, அஜர்பைஜான் அர்மீனியா என்ற பகுதிக்கு அப்பால் உள்ள இடத்திலே இருக்கிறது. இருந்தாலும் அது எப்படி எவ்வாறு இருக்கிறார்கள் பெரும் கூட்டத்தினர், அல்லாஹ் தனது அறிவிலே அதை மறைத்து வைத்திருக்கிறான். எவ்வாறு தஜ்ஜாலை அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறானோ, இது போல கண்ணியமானவர்களே இந்த ஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தினரையும் அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான். ஆனால் பெரும் பட்டாளங்கள் அப்படி அவர்கள் அதற்கு பின்னால் மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எமது கண்களுக்கு புலப்படாவிட்டாலும் அவர்களுடைய வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் இரு அடிப்படையிலே உண்ணுகிறார்கள், பருகிறார்கள், குடும்பங்கள் ஆகிறார்கள், எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் தனது அத்தாட்சியில் இதை வைத்துக் கொண்டிருக்கிறான். சகோதரர்களே, இதை இத்தனையும் நாங்கள் சுருக்கமாக, அதாவது விரிவாக ஏற்கனவே குத்துபாவிலே பார்த்திருக்கிறோம். இன்றைய தொடர் அந்த யூத் மாஜூத் கூட்டத்தினர், அந்த சுவருக்கு அப்பால் மறைக்கப்பட்டிருப்பவர்கள், அந்த தடுப்பு சுவருக்கு பிரமாண்டமான இரும்பாலும் செம்பாலும் போடப்பட்ட அந்த தடுப்பு சுவருக்கு பின்னால் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த யூத் மாஜூத் கூட்டத்தினர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் எப்பொழுது வெளியாகுவார்கள், அவர்களுடைய செயற்பாடுகள் இவ்வாறு இருந்து கொண்டிருக்கிறது, வெளியான பிறகு என்ன அட்டகாசங்களை புரிவார்கள், அவர்களுடைய முடிவு எவ்வாறு அமையும், அவர்களுடைய இறுதி முடிவு எவ்வாறாக அமையும் என்பதை பற்றியும் இன்னும் அத்தோடு தொடர்ந்த சில விடயங்களையும் இன்ஷா அல்லாஹ் இன்றைய குத்துபாவிலே நாம் பார்ப்போம். எண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுக்கு அவர்களை தடுத்து போடப்பட்ட அந்த தடுப்பு சுவர் இருக்கிறது, இரும்பினால் போடப்பட்ட இந்த தடுப்பு சுவர், அதிலே அவர்களால் ஏறவும் முடியாது, மேலால் ஏறி அவர்களுக்கு வெளியே வரவும் முடியாது. அதற்கு ஓட்டைகளை துவாரங்களை இட்டு அதிலே வெளியாகவும் அவர்களால் முடியாது என்று அல்லாஹ் சொல்கிறான். ஒரு நேரத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான், அதுவரையும் அவர்களால் முடியாது. எவ்வளவு முயற்சித்தாலும் எவ்வளவு தெளிவித்தாலும் அல்லாஹுடைய அந்த நேரம், அவர்கள் வெளிவருவார்கள் என்று அல்லாஹ் முடிவு செய்த அந்த நேரம் வரைக்கும் எவ்வளவு முயற்சித்தாலும் அவர்களால் வரவே முடியாது. கண்ணியமானவர்களே, அவர்கள் அதை இடிப்பதற்காக, அதை துளைப்பதற்காக, அதிலிருந்து வெளியே வருவதற்காக வேண்டி ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். திருமிதியுடைய ஹதீஸிலே பார்க்கலாம், ஒரு நாளும் அவர்கள் அதை ஓட்டை துளைத்துக் கொண்டே இருக்கிறார்கள், அதிலே துவாரமிட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் அப்படியே, அதாவது மாலை நேரமாகிற நேரத்தில் அவர்களுக்கு பொறுப்பானவர் சொல்வார், போதும் நாளை திரும்பி வாருங்கள், திரும்பி வந்து தோண்டுங்கள் என்று சொல்லிவிடுவார். பெரிய அளவு தூரம் தோண்டுவார்கள். அப்படி அவர்கள் திரும்பி சென்ற உடனே அடுத்த நாள் காலையாகி மறுநாள் காலை வருவார்கள். வந்து பார்த்தால் அதற்கு முந்தைய நாள் காலையில் எந்த இடத்தில் இருந்ததோ அதே இடத்தில் தான் இருக்கும். அவர்கள் தோண்டி விட்டது போல தோண்டி முடித்த அளவோடு இருக்காது, மறுநாளும் பழைய நிலையில் தான் இருக்கும். அப்படியே தோண்டுவார்கள். மாலையானதும் அவர்களுக்கு பொறுப்பானவர், அதாவது நாளை தோண்டுவீர்கள், தோண்டி முடிக்க முடியும் என்று அவர்களை அனுப்புவார்கள். போய் வருவார்கள், வந்து பார்த்தால் அதே நிலைதான். இவ்வாறாக சகோதரர்களே, ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டிருக்கிறது உலகத்திலே, ஒவ்வொரு நாளும் அவர்களும் தோண்டிக்கொண்டே இருக்கிறார்கள், ஆனால் அவர்களால் தோண்டி முடிக்க முடியாது. எவ்வாறு என்றால், இதே போன்றொரு, அதாவது எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வை நாம் இதற்கு முன்னாலும், அதாவது நபிமார்களுடைய வாழ்க்கையில் நடந்த சரித்திரத்தை படித்திருக்கிறோம். ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலே, அந்த பனு இஸ்ரவேலர்கள் ஃபிரௌனையும் ஃபிரௌனை சார்ந்தவர்களிடம் இருந்து வெற்றியை, அவனை மூழ்கடிக்க செய்து வெற்றியை கொடுத்த பிறகு அவர்களுக்கு பலவிதமான ஞாபகத்துகளை அல்லாஹ் கொடுத்திருந்தான். ஆனால் நன்றி இல்லாதவர்களாக அந்த சமூகம் இருந்தார்கள். சகோதரர்களே, நபியுடைய ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கட்டளை, உதுகுலுல் அர்தல் முகத்தஸத்தல்லதி கதபல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களுக்கு கடமையாக்கிய அந்த பரிப்பு, அதாவது பரிசுத்த பூமியாகிய அந்த பைத்துல் மக்தீசுடைய பூமிக்கு நீங்கள் செல்ல வேண்டும், அங்கே சென்று அங்குள்ளவர்களுடன் யுத்தம் புரிய வேண்டும் என்று பனு இஸ்ரவேலர்களுக்கு, அதாவது ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளையை அவர்கள் மறுக்கிறார்கள். அவர்கள் சொன்னார்கள், இன்ன ஃபீஹா கௌமன் ஜப்பாரீன், அங்கே பலசாலிகளான, மிகவும் பலசாலிகளான ஒரு கூட்டம் இருக்கிறார்கள், நாங்கள் அவர்கள் இருக்கும் வரைக்கும், அவர்கள் அதிலிருந்து வெளியாகும் வரைக்கும் நாங்கள் வெளியாக மாட்டோம், அவர்கள் வெளியாகினால், அவர்கள் வெளியாகிவிட்டால் நாங்கள் செல்கிறோம், அவர்கள் இருக்கும் காலம் எல்லாம் அந்த இடத்துக்கு நாங்கள் போக மாட்டோம், உயிருக்கு பயந்தார்கள், அவர்களால் அதாவது தாக்கப்பட்டு கொலை செய்யப்படுவார்கள் என்று உயிருக்கு பயந்து இருந்து பின்வாங்கினார்கள். அல்லாஹுடைய கட்டளை அவர்கள் எடுத்து நடக்கவில்லை. அவர்களின் சாலிஹான ரெண்டு மனிதர் குர்ஆன் இதெல்லாம் பேசுகிறது. சகோதரர்களே, சொன்னார்கள், நீங்கள் நுழையுங்கள், நீங்கள் வெற்றி கொள்வீர்கள். எவ்வளவு புத்திமதி சொல்லியும் கேட்கவில்லை. பின்னால் அல்லாஹுடைய ஒரு கட்டளை இவர்களுக்கு அல்லாஹுடைய ஒரு வேதனையாக அமைந்தது. இவர்கள் ஒரு இடமாக செல்கிறார்கள், அந்த இடத்திலே அவர்கள் சுற்றி கொண்டே இருக்கிறார்கள். பூமியிலே ஒரு இடத்திலே ஒரு பாலைவனத்திலே சுத்திக் கொண்டே இருந்தார்கள். காலையாகியதும் பிரயாணத்தை ஆரம்பிப்பார்கள், மாலையாகும் பொழுது ஒரு இடத்திலே நிற்பார்கள், அதற்கு பிறகு பயணத்தை தொடர நினைப்பார்கள். ஆனால் அடுத்த நாள் காலையானதும் முந்தைய நாள் காலையில் எந்த இடத்தில் நின்றார்களோ அதே இடத்தில் தான் நிற்பார்கள். இப்படியாக இது குர்ஆன் சொல்லக்கூடிய விடயம். இப்படியாக ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல, ஒரு வாரம் இரண்டு வாரம் அல்ல, ஒரு வருடம் இரண்டு வருடம் அல்ல, 40 வருடங்களாக அந்த கூட்டம் சுத்திக் கொண்டே இருந்தார்கள். அவர்களால் அந்த இடத்தை தாண்ட முடியவில்லை. இப்படி ஒரே நிலைமையில் பல காலங்கள் அல்லாஹ் வைத்து காட்டியிருக்கிறான். இதே போல மறைமுகமாக இந்த யஜூத் மஜூத் கூட்டத்தினரும் அவர்கள் அதை தோண்டும் விடயத்தில் இப்படியே ஒரு நாளும் அவர்களுக்கு கழிந்து கொண்டிருக்கிறது. எண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இப்படியாக அவர்கள் ஒவ்வொரு நாளும் செய்து அல்லாஹுடைய நேரம் வந்த நேரத்தில், அல்லாஹ் இவர்களை வெளிப்படுத்த வேண்டும் என்ற நேரம் வந்த நேரத்திலே அவர்களின் நல்ல ஒருவருடைய நாவில் இருந்து ஒரு வார்த்தை வெளியாகும். அதாவது தோண்டி முடித்துவிட்டு வளமையாக நாளை வாருங்கள் தோண்டுவீர்கள் என்று சொல்லக்கூடியவர் சொல்வார், நாளை வாருங்கள் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் தோண்டுவீர்கள், இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் உங்களால் தோண்டிக்கொள்ள முடியும் என்ற ஒரு வார்த்தை பாவிப்பார்கள். இது அல்லாஹ்வுடைய ஒரு ஏற்பாடு. அவர்களுடைய நேரம் நெருங்கிவிட்ட அந்த நேரத்தில் இப்படியாக ஒருவருடைய வாயிலிருந்து இதை வெளிப்படுத்துவதும் அல்லாஹ்வுடைய ஒரு ஏற்பாடாக இருக்கிறது. அப்படியே அந்த வார்த்தை சொல்லிக் கொண்டு அவர்களும் தோண்டி விட்ட இடத்திலிருந்து செல்வார்கள். மறுநாள் வந்து பார்த்தால் தோண்டியது மாதிரியே இருக்கும். எந்த இடத்தில் விட்டு சென்றார்களோ அதே இடத்தில் தான் இருக்கும். பின்னால் தோண்டுவார்கள், அப்படியே தோண்டி முடித்து விடுவார்கள். இதைத்தான் குர்ஆன் சொல்கிறது. ஹத்தா இதா ஃபுதிஹத் யஜூஜு வமஜூஜ் வஹும் மின் குல்லி ஹதப் யன்ஸிலூன். யஜூஜ் மஜூஜ் அவர்கள் திறக்கப்பட்டால், அவர்களுக்கு தடையாக போடப்பட்ட அந்த சுவர் திறக்கப்பட்டு விட்டால், அவர்கள் ஒவ்வொரு மேட்டு நிலங்களில் இருந்தும் அவர்கள் பூமியை நோக்கி விரைந்து வருவார்கள், வந்து அட்டகாசங்களை புரிவார்கள் என்பதை குர்ஆன் சொல்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, துல்கர்னைன் அவர்கள் அந்த தடுப்பு சுவரை போடும் பொழுதும் சொன்னார்கள், ஹாதா ரஹ்மத்தும் மிர் ரப்பி, இது எனது ரப்புடைய அருளாக இருக்கிறது. உண்மையிலே இவர்களுடைய அட்டகாசங்கள், இவர்களால் ஏனையவர்களுக்கு வாழ முடியாது, எனவே அல்லாஹ் என்னை காரணமாக ஆக்கி இவர்களை இவர்களுடைய ஃபித்னாவை விட்டும் தடுத்திருக்கிறான். இந்த தடுப்பு சுவரின் மூலமாக இவர்களை தடை செய்திருக்கிறான். எனவே இது அல்லாஹ்விடம் இருந்த அருள். வைதா ஜாஅது ரப்பி, அல்லாஹ்வுடைய எனது ரப்புடைய வாக்குறுதி வந்துவிட்டால், எப்பொழுது இது இடிபடைய வேண்டும், இது இடிக்கப்பட வேண்டும் என்ற அல்லாஹ்வுடைய வாக்குறுதி வந்துவிட்டால், அல்லாஹை தூள் தூளாக ஆக்கி விடுவான். அல்லாஹ் தனது சக்தியினால் பாதுகாக்கிறவன், அப்படி அதை தூள் தூளாக்கி விடுவான். சகோதரர்களே, இப்படியாக அவர்கள் இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த நேரம்தான் இந்த நேரமாக இருக்கும். அவர்கள் வெளியிலே வந்து விடுவார்கள். இந்த இடத்திலே இன்னும் ஒரு விடயத்தை நினைவுபடுத்த வேண்டியிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், பெருமனிய அடையாளங்களை மட்டும் நான் பேசிப் போகவில்லை. அதனால் தான் நம்முடைய குத்துபா இந்த அளவு விரிவாக இருக்கிறது. அதிலே சில வரக்கூடிய சில படிப்பினைகளையும் நாம் சேர்த்து பார்க்கிறோம். உண்மையிலே இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தை நாம் முஸ்லீம்கள் என்று முமின்கள் என்று சொல்லிக் கொள்கிறோம். எம்மிடத்திலே எதிர்காலத்திலே, எதிர்காலம் என்றால் நாளை என்றால், இதற்கு பிறகுள்ள அடுத்த நிமிடமும் நாளையிலே தான் சேருகிறது. பிறகு ஒரு விடயத்தை செய்வதென்றால், நீங்கள் நாளை வருவீர்களா? நிச்சயமாக வருவேன். நீங்கள் தருவீர்களா? கட்டாயமாக தருவேன். இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தை மறுத்துக்கும் இல்லாமல் இருக்கிறது. எண்ணியத்துக்குரியவர்களே, நாம் எந்த அளவு பயன்படுத்துகிறோம்? நபியுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் ஒரு சோதனை ஏற்படுத்தி நபியை காரணமாக வைத்து உம்மத்துக்கு படித்து தரவில்லையா? சகோதரர்களே, அல்லாஹ் நபியை பார்த்து சொல்கிறான், நபியே நீங்கள் பிறகு செய்யக்கூடிய ஒரு விடயத்தை நீங்கள் இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லாமல் சொல்லாதீர்கள். இனி பாயினும் தாலிக்க கதன், நாளை செய்வேன் என்று சொல்லாதீர்கள். இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லி சொல்லுங்கள் என்பதை அல்லாஹ் படித்துக் கொடுக்கிறானே. இந்த ஆயத்து இறங்கியதற்குரிய சபபு நுசூல், இந்த ஆயத்து இறங்கியதற்கான காரணத்தை தஃப்ஸீருடைய உலமாக்கள் சொல்கிறார்கள். சில யூதர்கள், சில யஹூதிகள் குறைஷிகளிடத்திலே வந்தார்கள், வந்து சொன்னார்கள், நபியிடத்திலே சில கேள்விகளை கேளுங்கள், இதை நபியிடத்திலே நீங்கள் கேளுங்கள். ஒன்று கேட்டார்கள், அதாவது ரூஹ் என்றால் என்ன, உயிர், உயிர் ரூஹ் என்று சொல்கிறோமே, இதை பற்றி கேளுங்கள். இன்னும் சொன்னார்கள், தவ்வாஃபும் பில் அர்த், ஒரு மனிதர், ஏற்கனவே துல்கர்னைனி பற்றி சொன்னோம், அவருடைய ஒரு சிறப்பு பெயர் பூமியை வளம் வந்தவர். 15 வருடமாக மக்களுக்கு தாவத் கொடுத்து முழு பூமியையும் உலகத்தையும் சுத்தி வந்தவர். அதாவது மஷ்ரிக்கிலிருந்து மகரிப் வரைக்கும், கிழக்கிலிருந்து மேற்கு வரைக்கும் பூமியுடைய பகுதிகளை சுத்தியவர். அந்த மனிதரை பற்றியும் கேட்டார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அதே போல அஸ்ஹாபுல் கஹ்ஃப் குகைவாசிகள், அந்த வாலிபர்களுடைய சம்பவத்தை அவர்களை பற்றியும் விசாரித்தார்கள். இவற்றையெல்லாம் நபியிடத்திலே கேளுங்கள் என்று குறைஷிகளிடத்திலே சொல்லிவிட்டார்கள். அதே போன்று குறைஷிகளும் நபியிடத்திலே கேட்டார்கள். இப்படி யூதர்கள் சில கேள்விகளை கேட்கிறார்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சௌஃபிருக்கும் கதன் அன் அம்மா சஅல்தும் அன்ஹு, எதை பற்றி நீங்கள் கேட்டீர்களோ அதை நாளை உங்களுக்கு சொல்லுவேன் என்றார்கள். இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தை நபி சொல்லவில்லை. எனவே உடனடியாக குர்ஆனுடைய வசனத்தை அல்லாஹ் இறக்குகிறான், வலா தகூலன் லிஷைஇன் இன்னி ஃபாயிலுன் தாலிகா கதா இல்லா யஷா அல்லாஹ். அதாவது பிறகு செய்யக்கூடிய ஒரு விடயத்தை, எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லாமல், அல்லாஹ் நாடினாலே அன்று என்று இல்லாமல் நீங்கள் அந்த வார்த்தையை சொல்லாமல் சொல்ல வேண்டாம் என்று அல்லாஹ் கண்டித்து, இது நபியின் மூலமாக இப்படி ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி எமக்கு அல்லாஹ் படித்து தருகிறான். நானும் நீங்களும் எந்த அளவு இந்த விடயத்தில் இருக்கிறோம், நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த வார்த்தை எந்த அளவு சொல்கிறோம், ஷுவர் பண்ணி சொல்கிறோம் சகோதரர்களே, செய்வேன், வருவேன், தருவேன் இப்படியெல்லாம் சொல்கிறோமே, இன்ஷா அல்லாஹ் என்று எமக்கும் மாற்று மத சகோதரிகளுக்கும் வித்தியாசம் என்ன, அவர்களை கொண்டு நாங்களே சொல்கிறோம் என்றால் எங்களிடத்தில் இஸ்லாம் எந்த அளவு இருக்கிறது, இன்ஷா அல்லாஹ் ஒரு மூமினுடைய நாவில் வரவில்லை என்றால் அவளிடத்திலும் ஈமானுடைய குறைபாடு இருக்கிறது சகோதரர்களே. உண்மையான விசுவாசி என்றால், உண்மையாக அல்லாஹுவை நம்பி ஒருவன் என்றால், அல்லாஹுடைய நாட்டம் இல்லாமல் உலகத்தில் எதுவும் நடக்க முடியாது என்ற நம்பிக்கை அவனிடத்தில் இருந்து கொண்டிருக்கும். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, இன்ஷா அல்லாஹ் என்பதை நாம் எப்பொழுது ஒரு பிறகு ஒரு விடயத்தை செய்வோம் என்று சொல்கிறோமோ அப்பொழுது எங்களுடைய வார்த்தையிலே அது சேர்ந்து வர வேண்டும், அதை பழக்க வேண்டும். பழக்கத்திலே ஏற்படுத்தினால் சில சிறார்கள், சில பிள்ளைகள் ஈமானிய சூழலில் வளர்க்கப்பட்டவர்கள் எதை சொன்னாலும் இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ், நடந்து முடிந்ததற்கு இன்ஷா அல்லாஹ் சொல்ல தேவையில்லை, அதையும் சிலர் அதிகமாக இன்ஷா அல்லாஹ் சொல்லி நடந்து முடிந்ததை, நான் சாப்பிட்டேன் இன்ஷா அல்லாஹ், நான் போனேன் இன்ஷா அல்லாஹ், அது ஒரு அர்த்தம் இல்லாததாக இருக்கிறது. பிறகு நடக்கக்கூடிய ஒரு விடயத்துக்கு நான் நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் வருவேன், இன்ஷா அல்லாஹ் தருவேன், அல்லாஹ் நாடினால் தான் என்னால் செய்ய முடியும், இல்லாவிட்டால் செய்ய முடியாது என்பது ஒரு ஈமானிய வார்த்தை. எனவே சகோதரர்களே, இது நபியுடைய வாழ்க்கையிலே ஒரு பாடமாக அல்லாஹ் எமக்கு இதை படித்து தந்திருக்கிறான். சகோதரர்களே, பெரியார்களே, இவ்வாறாக அந்த யஜூத் மாஜூத் கூட்டத்தினர் அவர்கள் அந்த வார்த்தையை சொல்லுகிற பொழுது அவர்களுடைய நேரமாகும், அவர்கள் அப்படியே வெளியே வந்து விடுவார்கள். அவர்களுடைய எண்ணிக்கை எவ்வாறு, சாதாரண எண்ணிக்கை அல்ல சகோதரர்களே. அவர்களை பற்றி ஹதீஸுகளில் வந்திருக்கிறது, தபரானியுடைய ரிவாயத் அதில் இருக்கிறது, அவர்கள் ஒவ்வொருவரும் தனக்கு பின்னால் தனது சந்ததியில் 1000 பேரை பார்க்காமல் மௌத்தாக மாட்டார்கள். அந்த அளவுக்கு பெரும் சந்ததியினர், பெரும் எண்ணிக்கையிலான மனிதர்கள். எந்த அளவென்றால், மனிதர்களை 10 பகுதியாக பிரித்தால் அதில் 9 பகுதியினர் யஜூத் மஜூத் கூட்டத்தினர், மீதமுள்ள ஒரே ஒரு பகுதியினர் தான் ஏனைய மனிதர்கள் என்பதும் ஹதீஸிலே நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த அளவுக்கு அவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். ஆனாலும் இவர்கள் நரகத்துக்கு படைக்கப்பட்டவர்கள், இவர்கள் குழப்பவாதிகள், இவர்கள் நரகத்துக்காக படைக்கப்பட்டிருக்கிறார்கள். சகோதரர்களே, பெரியார்களே, நரகத்துக்கு செல்லக்கூடிய எண்ணிக்கை மக்களில் அதிகமானவர்கள் நரகம்தான் செல்வார்கள். ஹதீஸிலே வந்திருக்கிறது, கியாமத்துடைய நாளையிலே அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து, புகாரியிலே இந்த ரிவாயத் வந்திருக்கிறது சகோதரர்களே, ஹதரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்வான், உங்களது சந்ததியில் இருந்து நரகத்துக்குரியவர்களை வேறுபடுத்துங்கள், வெளியாக்குங்கள். அந்த நேரத்திலே கேட்பார்கள், வமாபே அசுன்னார், நரகத்துக்கென்று அனுப்பப்படக்கூடியவர்கள் யார் என்று கேட்பார்கள், அவர்கள் எத்தனை பேர் என்று கேட்பார்கள். அல்லாஹ் சொல்லுவான், மின் குல்லி அல்பின், ஒவ்வொரு 1000 999 கண்ணியமானவர்களே, 999 பேர், 1000 பேரில் நரகம் செல்கிறார்கள் என்றால் நரகம் செல்பவர்களுடைய எண்ணிக்கை பாருங்கள். அந்த நேரத்திலே சஹாபாக்கள் ஒரே ஒரு நபர் தான், ஆயிரத்தில் ஒன்று சுவர்க்கம், ஆயிரம் பேர் செல்கிறார்கள் என்றால் அதிலே ஒருவர் சுவர்க்கம் மற்றவர்கள் நரகம், இப்படியாக நரகவாதிகளுடைய எண்ணிக்கை. சஹாபாக்கள் கேட்டார்கள், எங்களில் அந்த ஒருவர் யார் யார் ரசூலல்லா என்று கேட்ட நேரத்திலே சொன்னார்கள், நீங்கள் நன்மாராயம் பெற்றுக் கொள்ளுங்கள், உங்களில் ஒருவர் யஜூஜ் மஜூஜில் இருந்து ஆயிரம் பேர் நரகம் செல்வார்கள், அவர்களில் ஆயிரம் பேர் நரகத்துக்கென்றால் அதிலே உங்களில் ஒருவர் தான் இருப்பீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எண்ணியத்துக்குரியவர்களை நான் இதை சொல்ல வருகிறேன் என்றால், யஜூஜ் மஜூஜ் கூட்டத்தினுடைய எண்ணிக்கை இந்த அளவு அதிகமாக இருக்கும், ஆனாலும் இவ்வளவு பெரிய படை பட்டாளத்தையும் கண்ணுக்கு தெரியாமல் எந்த விதமான நவீன கருவிகளுக்கும் படாமல் அல்லா வைத்திருக்கிறான் என்றால், அல்லாஹுடைய அறிவு, அல்லாஹுடைய சக்தி, அல்லாஹுடைய பலம் எந்த அளவு இருக்கிறது என்பதை நாம் புரிய வேண்டும். மனிதர்களுடைய சக்திகள், ஆற்றல்கள், திறமைகள், கண்டுபிடிப்புகளை பற்றி அதாவது நாங்கள் வியந்து போகிறோம், நாங்கள் மயங்கி போகிறோம் சகோதரர்களே, ஆனால் இது அனைத்தையும் கொடுத்த ரப்புடைய சக்தியை பற்றி நாங்கள் பேசுகிறோமா? இப்படிப்பட்ட சக்தி உள்ளவனாக இருக்கிறான் என்று அல்லாஹை பற்றி எங்களுடைய நாவுகள் எத்தனை தடவை பேசுகிறது சகோதரர்களே. எனவே ஈமான் உள்ளவர்கள், அல்லாஹை பயந்தவர்கள் எப்பொழுதும் அல்லாஹுடைய வல்லமை அவர்களின் உள்ளத்திலே இருந்து கொண்டே இருக்கும் சகோதரர்களே. அது மட்டுமல்ல, அந்த யஜூஜ் மஜூஜ் கூட்டத்தினர் இவர்களுடைய தன்மைகள், இவர்களுடைய உடலுடைய தோற்ற வடிவங்களும் ஹதீஸிலே வந்திருக்கிறது. அவர்களுடைய முகம் விரிவானதாக இருக்கும், விரிந்த முகம், பரந்த முகமுடையவர்களாக இருப்பார்கள். கண்கள் மிகவும் சிறியதாக இருக்கும். அது மட்டுமல்ல, மஞ்சள் நிறமான கண்களாகவும் இருக்கும். அவர்களுடைய முடி கருப்பு, அதிலே சிவப்பு கலந்த, சிவப்பும் கருப்பும் கலந்த முடியாக அவர்களுடைய முடி இருக்கும். அவர்களுடைய முகம் அதாவது தட்டுதட்டாக இருக்கக்கூடிய கேடயங்களை போல அவர்களுடைய முகம் இருக்கும் என்பதையும் ஹதீஸிலே நாம் காணக்கூடியதாக இருக்கிறது சகோதரர்களே. இப்படிப்பட்ட எண்ணிக்கையில் அதிகமான இந்த தோற்றமுடையவர்கள் அந்த தடுப்பு சுவரில் இருந்து வெளியே வந்த பிறகு அவர்கள் உலகத்திலே என்ன செய்வார்கள்? அவர்கள் வேகமாக உலகத்தின் எல்லா பகுதிக்கும் பிரிந்து செல்வார்கள். எங்கு பார்த்தாலும் யாஜூஜ் மாஜூஜ் கூட்டமாகத்தான் இருப்பார்கள். எனவேதான் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுதுதான் இந்த கூட்டத்தை காண்பார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் வஹி அறிவித்து விடுவான், ஏ ஈசாவே, நீங்கள் நல்லடியார்களை சேர்த்துக் கொண்டு தூர்மலைக்கு ஏறிவிடுங்கள், நீங்கள் ஒதுங்கிக் கொள்ளுங்கள், அந்த கூட்டத்தோடு யாரும் வீடு கொடுக்க முடியாது, அவர்களை யாராலும் வெல்ல முடியாது, அவர்கள் பலசாலிகள், எனவே நீங்கள் செய்வது அவர்களுடைய யுத்தம் அல்ல, அவர்களுடைய யுத்தம் செய்வது உங்களுக்கு கடமை அல்ல, நீங்கள் ஒதுங்கி உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எனவே அவர்கள் மலையிலே ஏறி ஒதுங்கிக் கொள்வார்கள். ஏனைய சில மனிதர்களும் அவர்களுடைய கோட்டைகளில், கோபுரங்களில் அவர்கள் மறைந்து வெளியே வராமல் அப்படியே உடக்கப்படுவார்கள். எந்த அளவென்றால் உணவில்லாமல், குடிபானம் இல்லாமல் சிரமப்படுவார்கள், கஷ்டப்படுவார்கள். ஏனென்றால் வெளியே வந்தால் அவர்கள் கொன்று விடுவார்கள். அவர்களுடைய ஆட்சி தான் நடக்கும், அவர்கள் தான் சுற்றிக் கொண்டிருப்பார்கள். ஒரு விடயத்தை இடையிலே சொல்கிறேன், இந்த யஜூஜ் மஜூஜ் கூட்டம் சம்பந்தமாக அவர்களில் சிலர் மிகவும் நெடுத்தவர்கள், உயரமானவர்கள், சிலர் கட்டையானவர்கள், ஒருசான் இருசான் இப்படியெல்லாம் சில செய்திகள் வந்தாலும் அது ஆதாரபூர்வமற்ற செய்தி, எனவே அதனை நான் சொல்லவும் இல்லை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எனவே இப்படிப்பட்ட அவர்களுடைய அட்டகாசங்கள் பூமியிலே அதிகமாக இருக்கும். நல்லடியார்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடும் அவர்களோடு அவர்கள் ஒதுங்கிக் கொள்வார்கள். யாரும் அவர்களோடு, இது அல்லாஹ்வுடைய வகை, அல்லாஹ்வுடைய கட்டளை அவ்வாறுதான், நீங்கள் ஒதுங்கி உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், அப்படியே ஒதுங்கி பாதுகாத்துக் கொள்வார்கள் சகோதரர்களே, பெரியார்களே. அவர்கள் இருக்கிற மரங்களை, அதே போன்றே தண்ணீரை, உலகத்திலே எங்கு தண்ணீர் இருந்தாலும் அனைத்தையும் குடித்து விடுவார்கள். ஒரு ஹதீஸிலே வருகிறது, அதாவது புஹைரா சபரியா என்று சொல்லப்படக்கூடிய ஜோர்தானுக்கும் பலஸ்தீனுக்கும் இடையிலே இருக்கிறது அந்த சபரியா என்று சொல்லப்படக்கூடிய சிறு கடல் ஏரி, அதுக்கு செல்வார்கள். அதிலே அந்த கூட்டம் யஜூஜ் மஜூஜ் கூட்டத்தினருடைய ஆரம்பமானவர்கள், பெரும் கூட்டம், அவர்களுடைய தொடர்ச்சி நீண்டதாக இருக்கும், அவர்களின் ஆரம்பமானவர்கள் அங்கே சென்று அதிலே இருக்கக்கூடிய அவ்வளவு நீரையும் அப்படியே உறிஞ்சி குடித்து விடுவார்கள். அவர்களிலே பின்னால் வரக்கூடியவர்கள் பார்த்து சொல்வார்கள், ஒரு காலத்திலே இதிலே தண்ணீர் இருந்திருக்கிறது என்று சொல்லிக் கொள்வார்கள். இது நான் சொல்லவில்லை, நபி சொல்லிக் காட்டினார்கள். இப்படியெல்லாம் உலகத்திலே நடக்கும். அவர்கள் இந்த அளவென்றால் ஒரு சொட்டு தண்ணீரும் இல்லாமல், சில வருடங்களுக்கு முன்னால், சில காலங்களுக்கு முன்னால் இதில் தண்ணீர் இருந்திருக்கிறது என்று சொல்வார்கள். இல்லை, அவர்களுக்கு முன்னால் சென்றவர்கள் தான் அதை குடித்தார்கள், அதற்கு முன்னால் நிறைய தண்ணீர் இருந்தது. இவ்வாறாக தண்ணீரை எல்லாம் குடித்து விடுவார்கள், உலகத்திலே எல்லாத்தையும் முடித்து விடுவார்கள், எல்லா அட்டகாசங்களையும் புரிவார்கள் சகோதரர்களே. ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் கஷ்டம், அவர்களோடு இருப்பவர்களுக்கும் கஷ்டமான நிலை. அல்லாஹ்விடத்திலே துவா செய்வார்கள், அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து கொண்டே இருப்பார்கள் சகோதரர்களே. பின்னால் அவர்களுடைய நிலை எந்த அளவுக்கு இருக்கும் என்றால் பார்ப்பார்கள், இவர்களை தவிர வேறு யாருமே இல்லை, இருப்பவர்கள் ஒதுங்கி ஓரமாகி ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுடைய கண்களுக்கு தென்படுவதற்கு யாருமே இல்லை. சொல்லிக் கொள்வார்கள், நாங்கள் பூமியில் உள்ளவர்களுடைய கதையை முடித்து விட்டோம், பூமியில் எல்லோருடைய செய்தியும் முடிந்து விட்டது, இப்பொழுது நாங்கள் அவர்கள் அப்படியே செல்வார்கள். அதாவது ஜபலுல் ஹமர் என்று சொல்லப்படக்கூடிய பலஸ்தீனிலே இருக்கக்கூடிய ஒரு மலை, அதற்கு கிட்டே செல்வார்கள். அங்கே சென்று அவர்கள் சொல்வார்கள், லக்கது கஃபல்லாம் ஃபில் அர்ப், பூமியில் உள்ளவர்களுடைய செய்தியை நாங்கள் முடித்து விட்டோம், எல்லோரையும் கொலை செய்து விட்டோம், இப்பொழுது எங்களுக்கு தேவை வானில் உள்ளவர்கள், இவர்களுடைய செய்தியை முடிக்க வேண்டும் என்று அவர்களுடைய ஈட்டிகளை அப்படியே வானத்துக்கு எறிவார்கள். அல்லாஹ் இவர்களை சோதிப்பதற்காக அந்த ஈட்டியிலே இரத்தத்தை இரத்தம் தோய்ந்ததாக அந்த ஈட்டிகளை அல்லாஹ் திரும்ப அனுப்புவான். பார்த்து விட்டு சொல்வார்கள், நாங்கள் வானத்தில் உள்ளவர்களுடைய செய்தியை முடித்து விட்டோம், எல்லோரையும் கொலை செய்து விட்டோம் என்று பெருமையாக அப்படி இருக்கிற நேரத்தில் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய துவா, அவர்களுடைய அவர்களுடன் சேர்ந்திருக்கக்கூடிய நல்லறியார்களுடைய துவா இவர்களுக்கு முடிவு காலமாகி விடுகிறது. அல்லாஹ் என்ன செய்வான், அவர்களுக்கு அவர்களுடைய பிடரிகளில் ஒரு விதமான புழுவை, அதாவது மிருகங்களுடைய மிருகங்களுக்கு நோய் ஏற்படுத்தக்கூடியது போன்ற புழுக்களை அவர்களுடைய கழுத்திலே ஏற்படுத்தி அவைகள் அவர்களை கடித்து அவர்களை அப்படியே சாகடித்து விடும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அப்படியே எல்லோருடைய செய்தியும் முடிவடைந்து வரும். ஒரு ஆள் மரணிப்பது போல முழு பேரும் அல்லாஹ் முழு படையையும் அந்த யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தை முழுமையாக இந்த புழுக்களின் ஊடாக அல்லாஹ் அழிக்க நாடினால், அல்லாஹ் ஒரு விடயத்தை செய்ய நாடினால், சுனாமி சகோதரர்களே எப்படி நடந்தது, சொற்ப நிமிடங்களில் அல்லாஹ் எப்படி காட்டினான், கடலுக்குள்ளே ஏற்பட்ட ஒரு நில அதிர்வு சகோதரர்களே, சில நிமிடங்களில் எப்படியான அழிவை அல்லாஹ் ஏற்படுத்தினான், அல்லாஹ் நாடினால் எப்படியும் செய்வான். நாங்கள் தான் செய்வதற்கு பல யுக்திகளை கையாள வேண்டும், பல சிந்தனைகள், அல்லாஹ் நாடினால் எப்படியும் செய்வான். இந்த பெரும் படையை ஒரு மனிதன் மூத்தாகுவது போல ஒரே நேரத்தில் அனைவரையும் அல்லாஹ் மரணிக்க செய்து விடுகின்றான். பின்னால் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும், இவர்களுடைய சத்தம் இல்லாமல் இருக்கிறது, எனவே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடன் இருந்த அந்த நல்ல மனிதர்களும் பூமியிலே வந்து பார்ப்பார்கள். பார்த்தால் யாருமே இல்லை, எல்லாமே பிணமாக இருக்கிறது, செத்து சவமாக இருக்கிறார்கள். எந்த அளவு என்றால் பூமியில் காலடி வைப்பதற்கு கூட இடம் கிடையாது, ஒரு சான் கூட இடம் இல்லை. அந்த அளவு அவர்களுடைய சடலங்கள் துர்நாற்றம் அடித்து இருக்கவே முடியாத அளவுக்கு துர்நாற்றம் வீசிக்கொண்டே இருக்கிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்கள், அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கிறார்கள், நல்ல மனிதர்களும் கேட்கிறார்கள், இதில் இருந்து ஒரு விமோசனத்தை கொடுப்பதற்காக. உடனே அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அல்லாஹ் பெண் ஒட்டகத்தினுடைய கழுத்தை போன்றிருக்கக்கூடிய சில பறவைகளை அல்லாஹ் அனுப்புகிறான், அல்லாஹ் அனுப்புவான். அந்த பறவைகள் அப்படியே அந்த பிணங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு கண்ணு கெட்டாத தூரத்திலே அப்படியே அனைத்தையும் வீசிவிடும். பின்னால் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, ஒரு மலை பொழியும், ஒரு மலை பொழியும். அந்த மலை எந்த அளவு என்றால் லா துக்கின்னு வை சமதரின் வலா ஒபரின், அந்த மலை பெய்தால் பூமியிலே ஒரு கல் வீடோ மண் வீடோ ஒன்றுமே இருக்காது, அப்படியே கண்ணாடி போன்று முழு பூமியையும் அப்படியே கழுவிவிடும், எந்த ஒன்றுமே இருக்காது. அந்த அளவுக்கு அல்லாஹ் முழு பூமியையும் சுத்தப்படுத்தி விடுவான். பின்னால் பூமிக்கு அல்லாஹ் கட்டளையிடுவான், அம்பிக்கு சமரசக்கி, பூமியை உணதி, பயிர் பச்சைகளை இப்பொழுது நீ வெளியாக்கி, எல்லாம் புதிதாக உண்டாகும், அல்லாஹ்வுடைய கட்டளை. எனவே ஒவ்வொன்றும் அதற்கு பிறகு புதிதாக முளைக்க ஆரம்பிக்கும். உனது பரக்கத்துகளை நீ மீட்டிக் கொடுப்பாயாக என்று பூமிக்கு அல்லாஹ்வுடைய கட்டளை அப்படியே கொடுத்துக் கொண்டிருக்கும். அந்த நேரத்தில் தான் ஹதீஸிலே வந்திருக்கிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மாதுளம் பழத்தை பெரும் ஒரு கூட்டத்தினர் சாப்பிடுவார்கள். ஒரு மாதுளம் பழம் அந்த அளவுக்கு பறக்க செய்யப்பட்டிருக்கும், ஒரு சிறு மாதுளம் பழத்தை ஒரு பெரும் கூட்டமே சாப்பிடுவார்கள். அது மட்டுமல்ல சகோதரர்களே, மாதுளம் பழத்தின் அந்த தோளிலே ஒரு பெரும் கூட்டம் நிழல் பெறுவார்கள். அந்த அளவுக்கு அல்லாஹ் அவற்றிலே பறக்க செய்வான், பாலிலே பறக்க செய்வான். எந்த அளவு என்றால் ஒரு ஒட்டகத்திலே கறக்கக்கூடிய பாலை பல நபர்கள் பல கோத்திரங்கள் சேர்ந்து குடிப்பார்கள், ஒரு மாட்டிலிருந்து கறக்கக்கூடிய பாலை பெரும் கூட்டம் சாப்பிடுவார்கள், குடிப்பார்கள். சகோதரர்களே, இப்படியாக பல பரக்கத்துகள் நிறைந்திருக்கும் இந்த காலம் அப்படியாக கழிந்து கொண்டிருக்கும். சகோதரர்களே, அதற்கு பிறகு மறுமை நாளின் அடையாளங்களில் பெரும் அடையாளங்களில் ஒன்றாகிய சுழிவாங்கல், மூன்று சுழிவாங்கல்கள் உண்டாகும். சகோதரர்களே, மறுமை நிகழ்வதற்கு முன்னால் நடைபெறக்கூடிய மறுமை நாளின் பெரிய அடையாளங்களில் ஒன்றாக மூன்று சுழிவாங்கல்கள். ஏற்கனவே நான் நினைக்கிறேன் 60-50 சுச்சம் அடையாளங்களில் சில, அதாவது நிலாதிர்வுகள், அதே போல சுழிவாங்கல்கள் சம்பந்தமாக நாம் பார்த்திருப்போம். ஆனால் இங்கே குறிப்பிடுவது பெரிய அளவிலே நடைபெறக்கூடியது. இதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள், 10 பெரும் அத்தாட்சிகளை நீங்கள் காணும் வரை மறுமை நாள் நடக்காது. அதில் ஒன்றாக சொன்னார்கள் இந்த மூன்று சுழிவாங்கல்கள். மூன்று சுழிவாங்கல்களும் இவ்வாறு என்றால், அதிலே ஒன்று ஜசீரத்துல் அரப், அதாவது அரேபிய தீபகற்பத்தில் நடக்கும். இன்னும் ஒன்று மஷ்ரிக், கிழக்கில், பூமியின் கிழக்கிலே நடக்கும். இன்னும் ஒன்று பூமியுடைய மேற்கிலே நடக்கும். சாதாரணமான பூகம்பம் அல்ல, அதாவது பூமி அதிர்வு அல்ல, சுழிவாங்கல் அல்ல. அங்கே பெரும் பிளவாக பூமி அப்படியே பிளந்து அதற்குள்ளால் அதற்கு மேலால் இருந்த அத்துணையும் பெரும் மட்டத்திலே பெரிய அளவிலானவர்கள் பாதிக்கப்படுவார்கள். அப்படியே பூமி தனக்குள்ளால் அவர்களை எடுத்துக்கொள்ளும். சில சில போது சில நிலநடுக்கங்கள், பூமி அதிர்வுகள் சில சில நேரத்தில் ஏற்படுத்துகிறார் நல்லடியார்களுக்கு ஒரு படிப்பினைக்காக. பாவங்கள் நடக்கும் பொழுது இப்படியாக ஏற்படுத்துவது, இப்படியான நிலையங்கள், விடயங்களை ஏற்படுத்துவது அல்லாஹ்வுடைய வளமை. சகோதரிகளை, நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் ஒரு அடையாளத்திலே, எப்பொழுது சமுதாயத்திலே பையனாத்துவல் மகாசிப் சுரிபத்தில் குமூர், அதாவது பாடகிகளும் இசைக்கருவிகளும் மதுபானமும் அதிகமாக சமூகத்தில் காணப்பட்டால் அல்லாஹினுடைய வேதனை எதிர்பாருங்கள். நிலநடுக்கங்கள் உண்டாகும், பூமி அதிர்வு உண்டாகும், சுழிவாங்கல்கள் உண்டாகும். இன்னொரு ஹதீஸிலே வந்திருக்கிறது, உலகத்திலே அதாவது நன்மையை விட பாவம் அதிகரித்தால், பாவத்தை விட, அதாவது நன்மையை விட பாவம் எப்பொழுது அதிகரிக்குமோ அந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய தண்டனை பயப்பட வேண்டும். இப்படியான சில தண்டனைகளை ஆங்காங்கே அல்லாஹ் நடத்தி கொண்டிருக்கிறான். சில காலம் நடந்திருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இங்கே நாம் குறிப்பிடுவது இது பெரிய மட்டத்திலே பெரிய அளவிலே நடக்கக்கூடிய மூன்று சுழிவாங்கல்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இவை 77வது அடையாளம். அதே போன்று அதாவது 78வது அடையாளமாக, 78வது அடையாளமாக ஒரு புகை வெளியாகும், புகை மண்டலம், பெரும் புகை மண்டலம். சகோதரர்களே, இது பெரிய அடையாளங்களில் 4வது, அதாவது 7வதாக இருக்கிறது. ஏற்கனவே தஜ்ஜாலுடைய வருகை, அதே போன்று ஈசா அலைஹிஸ்ஸலாம், அதே போன்று யஜூஜ் மஜூஜ் கூட்டத்தினர், அதே போன்று மூன்று, இந்த மூன்று சுழிவாங்கல்களும் மொத்தமாக மூன்றாக கணக்கிடப்படுகிறது. 6, 7வது பெரும் அடையாளங்களாகவும் எமது வரிசை தொடரிலே 78வது அடையாளம் தான் ஒரு புகை மண்டலம், பெரிய ஒரு புகை மண்டலம் வெளியாகும். சகோதரர்களே, பெரியார்களே, நாம் இதுவரை பார்த்திருக்கிறோம் எத்தனையோ மறுமை நாளின் அடையாளங்கள். சில அடையாளங்கள் இருக்கிறது அது பூமியோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது, பூமியிலே சுழிவாங்கல்கள், அதே போன்று பல விஷயங்கள் பூமியோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. இன்னும் சில அடையாளங்கள் மனிதர்களோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது, பெண்கள் அதிகரிப்பார்கள், ஆண்கள் குறைவார்கள், இப்படி சில விடயங்கள். இன்னும் சில விடயங்கள் மனிதர்களுடைய பண்பாட்டுடன் சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது, பொய் அதிகமாகும், விபச்சாரம் அதிகமாகும், மோசமான ஏமாற்று அதிகமாகும். இப்படியாக சில அடையாளங்களை பார்த்திருக்கிறோம். இன்னும் சில அடையாளங்கள் தான் வானத்தோடு ஆகாயத்தோடு சம்பந்தப்பட்டவைகள், அதில் ஒன்றுதான் இந்த புகையாக இருக்கிறது. குர்ஆனிலே அல்லாஹ் சூரத்து துஹான் புகை என்று ஒரு சூறாவை வைத்திருக்கிறான். அதிலே அல்லாஹ் இதை சொல்கிறான், நீங்கள் வானம் ஒரு தெளிவான புகையை கொண்டு வரும் நாளை எதிர்பார்த்திருங்கள். ஒரு நாள் வரப்போகிறது, அந்த நாளில் வானம் பெரும் புகை மண்டலத்தை வெளியாக்கும். சாதாரண புகை அல்ல சகோதரர்களே, இந்த அதாவது மக்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்ளும். உலகத்திலே இருக்கக்கூடிய நல்லவர்கள் கெட்டவர்கள் எல்லோரையுமே அந்த புகை சூழ்ந்து கொள்ளும். ஹாதா அதாபுன் அலீம், இது நொம்பலமான வேதனை. இந்த புகையே அது காபிர்களுக்கு பெரும் வேதனையாக இருக்கும் என்பதை குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கிறது. இது சம்பந்தமான ஒரு சில உலமாக்களுடைய விளக்கத்தை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த புகை ஏற்கனவே ஏற்பட்டு விட்டதாகவும் சில தஃப்ஸீருடைய உலமாக்கள் ஹலரத் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் சொல்கிறார்கள். ஏனென்றால் ஒரு சந்தர்ப்பத்திலே நபி ஆரம்ப காலம் தாவத்தை சொல்லுகிற நேரத்தில் சில மக்கள் அதாவது அதை புறக்கணித்தார்கள். அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக துஆ செய்தார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்துக்கு கொடுக்கப்பட்டது போல பஞ்சத்தை கொடுப்பாயாக என்றார்கள். அப்படியே பஞ்சம் ஏற்பட்டது, கடுமையான கஷ்டம். எந்த அளவு என்றால் ஹதீஸிலே வந்திருக்கிறது, அவர்கள் மிருகங்களின் மிருகங்களை, செத்த பிராணிகளை சாப்பிட்டார்கள், தோள்களை
சாப்பிட்டார்கள். இப்படியாக பெரும் பஞ்சம் ஏற்பட்டது. அபு சுஃபியானும் இன்னும் சில மக்காவாசிகளும் நபியிடத்திலே வந்து சொன்னார்கள், நீங்கள் ரஹ்மத்துடைய நபியாக இருக்கிறீர்கள், நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள். ஏற்கனவே அவர்களுக்கு எதிராக சொல்லி இருந்தாலும் அவர்கள் அதிலேதான் நான் இருப்பேன் என்று இருக்கவில்லை. நபியுடைய கருணை, நபியுடைய இரக்கம் அந்த நேரத்திலே இந்த நிலையில் இருந்து அவர்களை மாற்றுமாறு, நல்ல நிலையை கொடுக்குமாறு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்கள். அவர்களுடைய பஞ்சம் நீங்குகிறது. அவர்களுக்கு அல்லாஹ் நல்ல நிலைமையை கொடுக்கிறான். சகோதரர்களே, நான் எதை சொல்ல வருகிறேன் என்றால், அந்த நேரத்தில் அந்த ஹதீஸிலே வருகிறது, அவர்களுக்கு பஞ்சம் ஏற்பட்டிருந்த அந்த காலகட்டத்தில் அவர்கள் கஷ்டத்திலே கஷ்டத்துக்கு முகம் கொடுத்துக் கொண்டு வாழ்க்கையே பெரும் போராட்டமாக இருக்கிற நேரத்தில் அவர்கள் யாவரும் வானத்தை நோக்கி பார்த்தார்கள் என்றால் புகை மண்டலத்தை போன்று அவர்களுக்கு காட்சி அளித்தது. உண்மையிலே அது உண்மையான புகை அல்ல. அவர்களுக்கு ஏற்பட்டிருந்த அந்த நிலை, அவர்களுக்கு ஏற்பட்டிருந்த அந்த கஷ்டமான சூழ்நிலை பார்க்கும் போதெல்லாம் எல்லாம் இருட்டியது போல, புகையை போல தென்பட்டது. எனவே அதுதான் இந்த புகை என்ற கருத்தை சொல்கிறார்கள். சகோதரிகளே, பெரும்பான்மையான உலமாக்கள் ஹதரத் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹுமா இவர்கள் உட்பட, ஹதரத் அலி ரழியல்லாஹு உட்பட பல சஹாபாக்கள் வாயினூடாக இந்த புகை, அது ஒரு புகையுடைய தோற்றமாக இருந்தாலும் உண்மையாக இந்த குர்ஆனிலே சொல்லப்படக்கூடிய புகை என்பது அது இன்னும் வரவில்லை, அது பின்னால் மறுமை நெருங்குகிற காலத்திலே அது முழு உலகத்தையும் வியாபிக்கக்கூடிய அளவுக்கு வரக்கூடிய புகை. ஏனென்றால் குர்ஆனிலே அது முழு மக்களையும் சூழ்ந்து கொள்ளும். அங்கே ஏற்பட்ட அந்த புகை உண்மையிலே புகையாக இருந்தாலும் அது மக்காவாசிகளுக்கு மட்டும்தான் ஏற்பட்டது, உலகத்தில் ஏனைய பகுதிகளில் இருந்தவர்களுக்கு ஏற்படவில்லை. எனவே குர்ஆனை ஆழமாக பார்த்தால் இது உண்மையிலே மறுமை நாள் நெருங்கும் பொழுது பரவலாக ஏற்படக்கூடிய புகைதான் என்ற கருத்தை தான் இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் சொல்கிறார்கள். ஃபத்ஹுல் பாரியுடைய புகாரியுடைய விரிவுரையின் ஆசிரியர் அல்லாமா ஹாஃபிது இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் இந்த கருத்தை தான் சொல்கிறார்கள். இன்னும் ஒரு சாரார், உண்மையிலே அது ரெண்டு விதமான புகை, அதில் ஒன்றுதான் அந்த வகை ஏற்கனவே ஏற்பட்டது, இரண்டாவது இந்த உண்மையாக மறுமை நெருங்கும் பொழுது நடக்கக்கூடிய புகை என்று சொல்கிறார்கள். அந்த ரிவாயத்திலே ஹதரத் இப்னு அப்பாஸ் ஹதரத் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அவர்கள் சொல்லும் பொழுது அந்த புகை வெளியாக கூடிய நேரத்தில் அது எவ்வாறு இருக்கும் என்றால், அல்லாஹ் வேதனையாக இருக்கும் என்று சொல்லிவிட்டானே, அதாவும் அலீம், நோவினை தரக்கூடிய வேதனையாக அந்த புகை இருக்கும் என்று சொன்னானே. சொன்னார்கள், இது நல்லவர்களுக்குள்ளாலும் செல்லும். நல்லவர்கள் அந்த புகையை பார்த்தால், அது அவர்களிலே ஏற்பட்டால் அவர்கள் ஒரு தும்மலை போன்று அவர்களுக்கு ஏற்படும், அத்தோடு அது முடிந்துவிடும், அவர்களுக்கு எந்த நோவினையும் கொடுக்காது. ஆனால் காபியர்களுக்குள்ளே அந்த புகை அவர்களுடைய கண்களினூடாக வாயினூடாக எல்லா துவாரங்களினூடாக சென்று வெளிவந்து கொண்டிருக்கும், அது அவர்களுக்கு பெரும் வேதனையாக இருக்கும். அதுவே பெரும் வேதனை. அவர்கள் ரப்பனக்ஷிப் அன்னல் அதாப், யா அல்லாஹ் இந்த அதாபை வேதனையை எங்களை விட்டு நீக்குவாயாக என்று அல்லாஹ்விடத்திலே கெஞ்சிக் கொண்டே இருப்பார்கள். உண்மையிலே அது காபிர்களுக்கு பாவிகளுக்கு ஒரு வேதனையாகவே அல்லாஹ் அதை செய்கின்றான். சகோதரர்களே, இன்னும் சில அடையாளங்கள் மறுமையினால் நெருங்கும் பொழுது இறுதி கட்டத்திலே நடக்கக்கூடிய அடையாளங்கள் இருக்கின்றன. அவற்றை சொல்ல இன்றைய குத்பா இடம் கொடுக்காதே. இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் மாதம் இதே முதலாம் வாரத்திலே மீதி உள்ள அடையாளங்களை இன்ஷா அல்லாஹ் நாம் பார்ப்போம். இதுவரை பார்த்தவற்றிலே முழுமையான நம்பிக்கையுடனும் எதை நாம் படிப்பினைக்காக சொன்னோமோ அதை வாழ்க்கையிலே படிப்பினையாக எடுத்து ஒரு நல்ல மனிதனாக, மறுமைக்காக எல்லா நேரமும் தன்னை தயார்படுத்தக்கூடிய ஒரு நல்லவனாக, அல்லாஹ்வுடைய கடமைகளை பாழாக்காமல் பாவங்களிலே ஈடுபடாமல், அல்லாஹ்வை பயந்து, மறுமையை பயந்து, மௌத்தை பயந்து எங்களை ஒவ்வொரு நேரமும் தயார்படுத்தும் நல்லவர்களாக நாம் எங்களை மாற்றிக்கொள்வோமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் அருள் புரிவானாக. யா அல்லாஹ், நாங்கள் செய்த பாவங்களை மன்னித்தருள்வாயாக, நாங்கள் செய்த குற்றங்குறைகளை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், மறுமையுடைய நம்பிக்கையிலே ஆழமான அறிவை எங்களுக்கு தருவாயாக. அந்த மறுமைக்காக வேண்டி எங்களை தயார்படுத்தக்கூடியவர்களாக அருள்வாயாக. யா அல்லாஹ், இந்த இடத்திலே நாங்கள் அனைவரும் எப்படி ஒன்று சேர்ந்திருக்கிறோம் யா அல்லாஹ், இப்படியாக நாளை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே எங்கள் அனைவரையும் ஒன்று சேர்த்து விடுவாயாக. ஆமீன், ஆமீன். வ ஆகிர் தஅவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ்.